الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அகிலம் அறிவை இழந்து மக்கள் மாக்களைப் போல் வாழ்ந்த காலத்திலே மண்ணிலே உயர்ந்த மாபதியாம் மக்கா மநகரிலே மனிதர்களை புனிதர்களாக மாற்ற மாநபியை தோற்றுவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கோர் அருட்குடையாய் அவனியிலே அவதரித்த அருமை தூதர் அஹமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் அந்த நபியினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்று நடந்த உத்தம சஹாபாக்கள் கயாமனால் வரும் வரையில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஒழுகக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் இல்லத்தில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏவி இருக்கின்றார்களோ எவைகளை செய்வதன் மூலமாக ஈருலகிலேயும் நிம்மதியான கண்ணியமான கௌரவமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என்று நன்மாராயம் கூறியிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றார்களோ எவைகளை செய்வதன் மூலமாக ஈருலக வாழ்க்கையிலேயும் நஷ்டமும் துன்பமும் சஞ்சலமும் கேவலமும் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன், நசீகத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலே தன்னுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் உலகத்தையும் படைத்து இந்த உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களாக எம்மை படைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். உலகிலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் அத்தியாவசியமாக இருக்கின்றதோ அத்துணை அம்சங்களையும் அல்லாஹ் தன்னுடைய கருவூலத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய அந்த ரிஸ்க்குகளை அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய எம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொள்ள தேவையான அத்தியாவசியமான அத்துணை அம்சங்களையும் ஒவ்வொரு மனிதனும் தேடிக்கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக் கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். தொழில் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதர்களும் தான் உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அத்துணை விடயங்களையும் இரவு பகலாக கஷ்டப்பட்டு பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள். அது ஒருவர் கூலி தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய ஃபேக்டரிகளை வைத்து அல்லது மிகப்பெரும் தொழிற்சாலைகளின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ அடிப்படையிலே அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ஏற்பாடுகளை நாம் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் எமக்கு ஒவ்வொரு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றான். இந்த எல்லா வழிமுறைகளும் பொருளாதாரம் என்ற ஒரு குடையின் கீழால் வருகின்றது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு அம்சமாக இந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் முழு உலகத்திலேயும் மனிதன் அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அவனுடைய ரிஸ்க்குகளை அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இந்த பொருளாதாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பத்தையும் சஞ்சலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு கருவியாக இந்த பொருளாதாரம் என்று விளங்குகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பம் ஏற்படுகின்றதா, சந்தோஷம் ஏற்படுகின்றதா, அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் உண்டாகின்றதா, அத்துணைக்கும் பிரதானமான ஒரு அம்சமாக திகழக்கூடியதுதான் இந்த பொருளாதாரமாக இருக்கின்றது. இந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்துகின்றது என்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அதனை பற்றி குறிப்பிடும் போது, அம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க நாடி இந்த உலகத்திலே அவனுக்கு பொருளாதாரத்தினுடைய அபிவிருத்தியை கொடுக்க ஆரம்பிப்பான் என்றால், தன்னுடைய நியமத்தான அந்த ரிஸ்கே அபிவிருத்தியை உண்டாக்க ஆரம்பிப்பான் என்று சொன்னால், அந்த மனிதன் என்ன கூறுகின்றான்? என்னுடைய ரப்பு என்னை சங்கப்படுத்தி விட்டான், என்னுடைய ரப்பு என்னுடைய முகத்தை பார்த்து விட்டான், என்னுடைய ரப்பு என்னுடன் சந்தோஷமாக இருக்கின்றான் என்று தன்னுடைய சந்தோஷ வார்த்தைகளை அந்த மனிதன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றான். அதற்கு மாற்றமாக, வஅம்மா இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க நாடி அவருடைய பொருளாதாரத்திலே வீழ்ச்சியை உண்டாக்க ஆரம்பித்தால், அவருடைய பொருளாதாரத்தை இறுக்கி பிடிக்க ஆரம்பித்தால், அந்த மனிதன் என்ன கூறுகின்றான்? என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான், என்னுடைய ரப்பு என்னை கஷ்டத்துக்கு உள்ளாக்கி விட்டான், என்னுடைய ரப்பு என்னை முகம் பார்க்கவில்லை என்று அந்த மனிதன் கூறுவதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய கேவலத்தையும் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தையும் மிகவும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக, அவைகளை தீர்மானிக்க கூடியதாக விளங்குவதுதான் பொருளாதாரமாக இருக்கின்றது. இன்று ஒவ்வொரு மனிதனும் கூலி தொழில் செய்யக்கூடிய மனிதன் முதல் மிக பெரும் தொழிற்சாலைகள் செய்யக்கூடிய மக்கள் வரை இந்த பொருளாதாரத்திலே வீழ்ச்சி உண்டாகிவிட்டது என்று சொன்னால், அத்துணை மக்களுடைய முகங்களும் சுருங்கி துக்கத்தினால் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் போது ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷம் அடைவதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த பொருளாதாரத்திலே இன்றியமையாத ஒரு அம்சமாகத்தான் கடன் விளங்குகின்றது. இந்த பொருளாதாரத்திலே பொருளாதாரம் என்ற குடையின் கீழால் எந்த மக்கள் எல்லாம் இருக்கின்றார்களோ அத்துணை மக்களுமே இன்று கடனிலே அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சிறிய கடையை அமைப்பதாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதர்களுடைய வார்த்தையும் என்ன, கடன் இல்லாமல் இந்த வியாபாரத்தை எங்களால் செய்ய முடியாது, முழு உலகமே இன்று இந்த கடனிலேதான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது, தங்களுடைய வாழ்க்கைகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை தாங்கள் தேடிக்கொள்வதற்கு இந்த கடனை ஒரு ஆயுதமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடன் என்பது இரண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று தேவைக்கு வாங்கக்கூடிய கடன், இன்னும் ஒன்று ஆசைக்கு வாங்கக்கூடிய கடன். தேவைக்கு வாங்கக்கூடிய கடன் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த கடனை எடுப்பதற்கு அந்த கடனிலே நாம் ஈடுபடுவதற்கு ஷரியத்து எமக்கு அனுமதி அளிக்கின்றது. ஒரு கட்டத்திலே கடன் எடுப்பது அது வாஜிபாக ஆகின்றது, இன்னும் ஒரு கட்டத்திலே அது சுன்னத்தாக அமைகின்றது. இவ்வாறாக தேவைக்கு எடுக்கக்கூடிய கடன் என்று ஒரு பகுதி இருக்கின்றது, இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது ஆசைக்கு வாங்கக்கூடிய கடன். ஆசைக்கு வாங்கக்கூடிய கடனுக்கு ஷரியத்து அனுமதி கொடுக்கவும் இல்லை, நீ ஆசைக்கு வாங்குவது என்பது உனக்கு வாஜிப் என்று ஷரியத்து சொல்லவும் இல்லை. ஆசைக்கு கடன் வாங்குவது என்பது என்ன? என்னுடைய நண்பன், என்னுடைய முன்வீட்டுக்காரன் ஒரு நல்ல வாகனத்தை வைத்திருக்கின்றான், அதே போன்ற வாகனம் எனக்கு கிடையாது, நான் இன்னும் சிறிய ரக வாகனத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றேன், நானும் அது போன்ற வாகனம் வாங்க வேண்டும், அதற்கு என்னிடத்திலே போதிய அளவு பணம் கிடையாது. அந்த பணத்தை நான் எவ்வாறு திரட்டிக் கொள்வது, அந்த பணத்தை நான் எவ்வாறு சேமித்துக் கொள்வது, சேமிப்பதற்குரிய வழியும் கிடையாது. எனவே இந்த மனிதன் கை வைப்பது முதலாவது இந்த கடனிலேதான். அதே போன்று தன்னுடைய முன் வீட்டுக்காரன் அவனுடைய வீட்டை இரண்டு மாடியாக கட்டி வைத்திருக்கின்றான். ஆனால் என்னுடைய வீடு இன்னும் கூரையாகத்தான் இருக்கிறது. இதுவரைக்கும் நான் சிலப் போடவில்லை, மாடியாக அமைக்கவில்லை. இவனுக்கு தேவையில்லை. ஆனாலும் கூட ஆசை மனம் சொல்லுகின்றது, நீயும் இவ்வாறு வீடு கட்ட வேண்டும். உன்னுடைய குழந்தைகளும் உன்னுடைய பெண்மணிகளும் உன்னுடைய மனைவி மக்களும் மாடி வீட்டிலேதான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உனக்கும் கண்ணியத்திற்கு குறைவு என்று ஷைத்தானும் நம்முடைய நஃப்ஸும் தூண்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மனிதன் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக கடன் எடுக்க ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் என்பதனுடைய உண்மையான அந்தரங்கத்தை விளங்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த கடன் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்வான். அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விடயம்தான் இந்த கடனாக இருக்கின்றது. ஏன் இந்த கடன் என்பது உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஹம்மும் பில்லைல் வ முதில்லத்தும் பின்னஹார், இரவுடைய நேரங்களிலே உன்னை கவலையிலே ஆழ்த்தக்கூடிய ஒன்றுதான் இந்த கடன், பகல் வேளைகளிலே உன்னை கேவலத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த கடன் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இன்று உலமாக்களுடைய இந்த சொல்லுக்கு ஏற்ப எத்தனையோ மக்கள் இரவையிலே தன்னுடைய குழந்தைகளுடன் நிம்மதியாக உறங்க முடியாது, ஏதோ கடனுடைய சிந்தனையிலே பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று பகல் வேளைகளிலே பள்ளி வாயல்களுக்கு கூட வருவதற்கு பின்வாங்க ஆரம்பிக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்ன? கடன்காரன் என்னை பிடித்து விடுவானோ என்ற பயம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கும் போது இந்த கடன் எம்முடைய இந்த சமகாலத்திலே எத்தனையோ மக்களை சிறைவாசம் அனுபவிக்க செய்திருக்கின்றது. ஏன் இந்த சிறைவாசத்தை விட ஒருபடி மேலாக சென்று நாட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிர்பந்தத்தையும் கூட அந்த கடனாளிகளுக்கு இந்த கடன் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இந்த அளவுக்கு ஒரு சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் இந்த கடன் உண்டாக்கி கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடனின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நான் இந்த உலகத்திலே வாழ்வதனால் தான் இந்த கடனினுடைய பிரச்சனை எனக்கு இருக்கிறது. 1 கோடி ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும், ஏன் 10 கோடி ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும்? நான் உலகத்திலே வாழ்ந்தால் எனக்கு சிறைவாசம் கிடைக்கும், அல்லது என்னுடைய குடும்பத்தினருக்கு கேவலம் உண்டாகிவிடும். எனவே அவன் செய்யக்கூடிய முடிவு என்ன? நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னால் இதிலிருந்து எனக்கு விடுதலை என்று எத்தனையோ கடனாளிகள் என்று தற்கொலை செய்த வரலாறுகளை நாம் படித்துக் கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடன் என்பது மனிதனை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மிக பாரதூரமான அம்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள், ஷரியத்தை விளங்கியவர்கள், நாம் முஸ்லிம்கள் என்பதனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த கடனிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இறுதி கட்டமான அந்த போதை வஸ்துவையும் பாவித்து அதற்கு அடுத்த கட்டமான தற்கொலையிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னாலும் கூட எமக்கு இந்த கடனில் இருந்து விடுதலை இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது, மறுமையுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. சந்தோஷம் எந்த மனிதனுக்கு அந்த மறுமையிலே கிடைக்குமோ அந்த மனிதனுக்குத்தான் உண்மையான சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. எந்த மனிதனுக்கு மறுமையுடைய வாழ்க்கையிலே உண்மையான கண்ணியம் கிடைத்ததோ அந்த மனிதன் தான் உண்மையான கண்ணியவான் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். எந்த மனிதர்கள் எல்லாம் கடன் பட்ட நிலைமையிலே, மற்றவனுக்கு கடன் கொடுக்க வேண்டிய நிலைமையிலே நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டோ ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் மரணமடைவார்கள் என்று சொன்னால், மௌத் அவர்களை வந்தடையும் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய ஜனாசாவை கூட ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிப்பதற்கு முன்வரவில்லை. ஹதீஸ்களிலே வருகின்றது, ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு அபி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த ஜனாசா முன்னால் வைக்கப்பட்டதுதான் தாமதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு சொன்னார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே இவரை தொழுவித்துக் கொள்ளுங்கள், லஅல்ல அலா சாஹிபிக்கும் தைனா, இவர் கடனாளியாகத்தானே இருக்கின்றார், இவருக்கு என்னால் தொழுவிக்க முடியாது என்று கூறினார்கள். சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், தீனாரான், வெறுமனே இரண்டு தீனார்கள் தான் இவன் கடன் உள்ளவனாக இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை தொழுவிக்க மறுத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் ஒரு சஹாபி முன்னாலே வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொன்னேன், அல்லாஹுடைய ரசூலே, அந்த கடனை நான் பொறுப்படுத்துகின்றேன், இந்த ஜனாசாவை நீங்கள் விட்டு விடாதீர்கள், இதனை தொழுவீங்கள் என்று கூறினேன். அதற்கு பின்னால் அந்த ஜனாசாவை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். தொழுகைக்கு பின்னால் ஜனாசா அங்கே நல்லடக்கம் செய்யப்படுகின்றது. மறுநாள் தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மா சனாத தீனாரான், மா தஅம்ஸி, நேற்று மரணித்தாரே, அவருடைய ரெண்டு தீனாருடைய விடயம் என்ன என்று இரண்டு நாட்களாக தொடர்ந்து கேட்கின்றார்கள். இவர்களுக்கும் கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வசதி ஏற்படவில்லை. நபியவர்கள் கேட்டு விட்டார்கள். மூன்றாவது தினம் நபியவர்கள் கேட்கின்றார்கள், மா சனாத்த தீனாரான், நேற்று மரணித்தவருடைய அந்த இரண்டு திருகத்தையும் அந்த இரண்டு தீனார்களையும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோதுதான் அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபவைதுஹுமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அந்த ரெண்டு தீனார்களையும் நான் நிறைவேற்றி விட்டேன், அந்த மனிதருடைய கடனை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஆன் ஹீன பரதத் ஜில்துஹு, இப்பொழுதுதான், இப்பொழுதுதான் அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாம் குளிர்மையடைய ஆரம்பித்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதுவரை நேரமும் அந்த மனிதனுடைய உடல்கள் குளிர்மை அடைவதற்கு பகரமாக சூடேற்றப்பட்டுக் கொண்டே இருந்தது. அவருடைய வேதனையிலே அந்த மனிதர் உருண்டு பிறண்டு கொண்டே இருந்தார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எத்தனை ரூபாய் கடனுக்கு வெறுமனே இரண்டு தீனார்கள் கடன் எடுத்து விட்டு நபியுடைய காலத்திலே மரணித்த ஒரு மனிதருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரயோஜனம் தான் இந்த பிரயோஜனமாக இருக்கின்றது. இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டால் 2 ரூபாய் என்ன, 2000 ரூபாய் என்ன, எமக்கு அவைகள் கணக்கில்லை. நாம் ஒரு கடைக்கு சென்றால் அங்கே போய் குறிப்பிட்ட பொருளை வாங்குகின்றோம், 1 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கிறது. கடைக்காரரிடம் சொல்லுகின்றோம், 1 ரூபாய் தானே, நாளைக்கு வரும்போது கொண்டு வருகின்றேன் என்று அங்கே கூறிவிட்டு நாம் திரும்பி செல்லுகின்றோம். 1 ரூபாய் என்பது கடனாக ஆகிவிட்டது. கடைக்காரரும் மறந்து விட்டார், கடன் கொடுக்க வேண்டிய நானும் மறந்து விட்டேன், அங்கே எனக்கு மௌத்து வந்து விட்டது, அந்த கடனை செலுத்தவில்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஃப்ஸுல் முஃமின் முஅல்லகதும் பிதைனிஹி ஹத்தா யுக்லா அன்ஹு. ஒரு முஃமினான மனிதனுடைய, முஃமின் என்று சொல்லக்கூடியவன் யார், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், ஒரு மனிதருக்கு முன்னிலையிலே அல்லாஹ் என்ற வார்த்தை கூறப்படுமேயானால் வஜிலத் குலூபுஹும், அவனுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்கும். வைலா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். முஃமினான ஒரு அடியான், அவனுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள், அவனுடைய அச்சாட்சிகள் ஓரி காட்டப்படும் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே போகும். ரப்பின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவன் தான் முஃமினாக இருக்கின்றான். இந்த முஃமினை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இப்படிப்பட்ட ஒரு முஃமினுடைய ஆத்மாவை அல்லாஹ் அங்கே கொழுகி வைத்திருப்பான், அங்கே சிறை பிடித்து வைத்திருப்பான். எதுவரைக்கும், ஹத்தா யுக்லா அன்ஹு தைனுஹு, அந்த மூமினுடைய கடன் எப்பொழுது நிறைவேற்றப்படுகின்றதோ அது வரைக்கும் இந்த மூமினான மனிதனுக்கு கூட சுவனம் செல்ல முடியாது என்ற கருத்தை குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடன் என்பது ஒரு மூமினை அல்ல, ஒரு ஷஹீதையும் கூட விட்டு வைக்காது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், அல்லாஹுடைய ரசூலே, அல்லாஹுடைய ரசூலே, ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையிலே செல்லுகின்றார், அங்கே தன்னுடைய உயிரை அல்லாஹுடைய தீனுக்காக தியாகம் செய்து அங்கே ஷஹீதா ஆக்கப்பட்டால் அந்த மனிதருடைய அத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் தானே என்று அங்கே நபியிடத்திலே வினவிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நிச்சயமாக அந்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று கூறியதற்கு பின்னால் சற்று நேரம் அமைதியாக இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நபி அவர்கள் கூறினார்கள், இல்லதெயின், கடனை தவிர, கதாலிக காலலி ஜிப்ரயீல், இப்படித்தான் எனக்கு ஜிப்ரயீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், அந்த ஷஹீதுக்கும் கூட கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன குலானன் மஸூரும் பிதைனிஹி அனில் ஜன்னா, குறிப்பிட்ட ஒரு மனிதரை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த மனிதரை அல்லாஹ் சுவனத்தை விட்டும் சிறை பிடித்து வைத்திருக்கின்றான், கடனின் காரணமாக இவரால் சுவர்க்கம் செல்ல முடியவில்லை, எனவே அந்த மனிதரை நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அவரை ஒப்படைத்து விடுங்கள், இல்லை என்றால் அந்த நரகத்தை விட்டும் அவருக்கு விடுதலை பெற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஷஹீதை பற்றி குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்படுகின்றார், ஷஹீதாக ஆக்கப்படுகின்றார், ஸும்மா உஹ்யிய, பின்பு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த மனிதருக்கு உயிரை கொடுக்கின்றான், தன்னுடைய இரண்டாவது ஜென்மம் இவனுக்கு கிடைக்கின்றது, அந்த இரண்டாவது வாழ்க்கையிலேயும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார், திரும்பவும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு உயிரை கொடுக்கின்றான், திரும்பவும் மூன்றாவது தடவையும் இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்படுகின்றார், ஷஹீதாக ஆக்கப்படுகின்றார் என்று சொன்னால் இந்த மனிதர் வஅலைஹி தைனுன், இந்த மனிதருடைய வாழ்க்கையிலே இவர் கடன் உள்ளவராக இருந்த நிலைமையிலே இவர் இவ்வாறு மூன்று தடவைகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக ஆக்கப்பட்டாலும் கூட அவரால் மா தஹல ஜன்னா, அவராலும் கூட சுவர்க்கம் செல்ல முடியாது, ஹத்தா யுக்லா அன்ஹு தைனுஹு, அந்த மனிதனுடைய கடன் உலகத்திலே நிறைவேற்றப்படும் வரையில் அந்த ஷஹீதுக்கும் கூட அங்கே சுவனம் செல்ல முடியாது என்ற கருத்தை ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எம்முடைய நண்பர்களிடத்திலே நாம் படிக்கக்கூடிய காலத்தை எடுத்து பாருங்கள், எம்முடைய வாலிப காலத்தை எடுத்து பாருங்கள், எம்முடைய சிறு பிராயத்தை எடுத்து பாருங்கள், இந்த காலங்களிலே எத்தனை நண்பர்களிடம் நாம் கடனாக ஒரு ரூபாய் எடுத்திருப்போம், ஐந்து ரூபாய் எடுத்திருப்போம், ஏன் 50% கூட கடனாக எடுத்திருப்போம், இன்று அந்த கடனை எம்மால் நிறைவேற்ற முடிந்ததா? அந்த கடனை நிறைவேற்றாமல் நான் இப்பொழுது பெரிய ஒரு ஹாஜியாராக இருப்பேன், வருட வருடம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவனாக இருப்பேன், ஏன் ஒவ்வொரு வருடமும் நோன்பு பிடிக்கக்கூடியவனாக இருப்பேன், இரவெல்லாம் தொழக்கூடிய ஒரு ஆபிதாக இருப்பேன், ஏன் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களில் ஒருவனாக மாறுவதற்கு என்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகியாக நான் இருக்கின்றேன், ஆனால் என்னை அறியாமலே என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கடன்கள் நான் எடுத்துவிட்டேன், ஒரு ரூபாய் என்ன, 100 ரூபாய் என்ன, 10,000 என்ன, கோடிக்கணக்கிலேயாக இருந்தாலும் கடனை எடுத்துவிட்டு அங்கே அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் கயாமத்துடைய நாளையிலே அந்த கடன் காரணத்து ஞாபகம் இருக்கும், அங்கே அல்லாஹ்விடத்திலே வந்து கூறுவான், யா அல்லாஹ், இதோ சுவர்க்கம் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவர்க்கவாதி எனக்கு 1 ரூபாய் கடன் தர வேண்டும், யா அல்லாஹ், அந்த கடனை எனக்கு பெற்றுத்தா என்று கூறும்போது அங்கே அல்லாஹ் கடன் எடுத்தவனிடத்திலே கேட்பான், இவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை திருப்பி கொடு என்று கூறினால் அங்கே கொடுப்பதற்கு தீனாரும் இல்லை, திருகமும் இல்லை, ரூபாய்களோ டொலர்களோ ரியால்களோ அந்த கயாமத்துடைய நாளையிலே இருக்க மாட்டாரு. அங்கே எவன் இருப்பது என்ன, நாம் செய்த அமல்களும் நாம் செய்த பாவங்களும் தான் இருக்கும். அந்த சுவர்க்கவாதி எத்தனை ஹஜ்ஜுகள் செய்தாரோ, எத்தனை நோன்புகள் பிடித்தாரோ, எத்தனை சதகாக்கள் கொடுத்தாரோ, அத்துணை நன்மைகளையும் அல்லாஹ் உலகத்திலே அவர் எடுத்த ஒரு ரூபாய் கடனுக்காக, 100 ரூபாய் கடனுக்காக அத்துணை நன்மைகளையும் கடன் கொடுத்தவருக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டு கடன் எடுத்த அந்த சுவர்க்கவாதியான அந்த ஹாஜியை, அந்த ஆபிதை, அந்த முசத்திகை அல்லாஹ் அங்கே நரகத்திலே போட்டு விடுவான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடியவனை போன்ற கேவலமானவர்களும் நஷ்டவாளிகளும் யார் இருப்பார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு கடன் தேவைப்படுகின்றதா? ஆசைக்காக நாம் கடன் எடுக்க கூடாது. தேவை ஏற்பட்டாலும் கூட எம்முடைய வாழ்க்கையை கடன் இல்லாத வாழ்க்கையாகத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய பொருளாதாரம் அது வெறுமனே ஒரு பொருளாதாரம் அல்ல, கடன் பொருளாதாரமாக மாறி இருக்கின்றது. மௌத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடியதுதான், அது வருவதற்கு திகதி இல்லை. எமக்கு பிறப்புக்குரிய திகதி இருக்கின்றது, ஆனால் இறப்புக்குரிய திகதி இதுவரையில் எமக்கு தெரியாது. எந்த நேரத்திலும் மௌத்து வரலாம். நான் எடுத்த கடனை என்னுடைய குடும்பத்தினர்கள் அறிந்திருந்தால், என்னுடைய குடும்பத்தினர்கள் நல்லவர்களாக இருந்தால் எனக்காக நிறைவேற்றுவார்கள். அப்படி அவர்களுக்கு தெரியவில்லை என்றால், அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் என்னுடைய கடனை நிறைவேற்ற மாட்டார்கள். நாம் சதகா கொடுப்பதன் மூலமாக, நான் 100 ரூபாய் கடன் கொடுக்க இருக்கின்றேன், எனக்கு அது தெரியுமோ தெரியாதோ, அந்த கடனை கொடுக்காமல் நான் 10,000 ரூபாய் என்ன லட்சக்கணக்கான ரூபாய்கள் நான் சதகா கொடுத்தாலும், அங்கே கடனாளி அந்த கடனை எதிர்பார்க்கும் நிலைமையிலே எத்தனை லட்சங்கள் நான் சதக்கா கொடுத்தாலும் என்னுடைய கடன் நிறைவேறியதாக கணிக்கப்பட மாட்டாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் தேவையா? கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? கடன் எடுக்க வேண்டி இருக்கிறதா? முதலாவது பார்க்க வேண்டும், என்னுடைய ஆசைக்கு கடன் எடுக்க போகின்றேனா அல்லது என்னுடைய தேவைக்கு கடன் எடுக்க போகின்றேனா? தேவையுமோ அளவு மீறி வந்துவிட்டால், தேவையுமோ மிகப்பெரிய ஒரு நிர்பந்தத்திற்கு என்னை தள்ளிவிடும் என்று சொன்னால், எமக்கு சரியத்தை காட்டக்கூடிய முறையிலே நாம் அந்த கடனை வாங்க வேண்டும். முதலாவது எமக்கு சரியத்து சொல்லக்கூடிய ஒரு முறைதான் கடனுக்கு முன்னால் நாம் எடுக்கக்கூடிய முறை, ரஹின் என்ற அடகு வைக்கக்கூடிய முறை. இந்த முறை இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே எமக்கு காட்டி தந்த ஒரு முறையாக இருக்கின்றது. ஏன் இன்று நான் கடன் எடுப்பேன், நாளை நான் மரணித்து விட்டால் என்னுடைய மனைவி அவளுடைய ஆபரணங்களையோ அந்த சொத்துக்களையோ எனக்காக கொடுப்பதற்கு தயங்குவாள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன் அவள் ஒரு தீன்தாரியாக இல்லை என்றால், அல்லாஹ்வை பயப்படாதவளாக இருந்தால், என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இல்லை என்றால், அவர்கள் எனக்காக அவர்களுடைய சொத்துக்களை விற்றுவிட்டு கடனை கொடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அங்கே கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் அத்துணை கஷ்டங்களையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, தேவைக்கு கடன் எடுக்கும் போது என்னிடத்திலே பெருமதியான சொத்துக்கள் இருக்கிறதா, தங்க ஆபரணங்கள் இருக்கிறதா, அதை நாம் அடகு பொருளாக கொடுத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை நாம் எடுக்க வேண்டும். அந்த கடனை எடுத்ததற்கு பின்னால் குறிப்பிட்ட திகதியிலே நாம் அந்த கடனை செலுத்தி எம்முடைய ஆபரணத்தை மீட்டுக் கொள்வது என்பது நாம் ரகுல் அதாவது அடகு பொருள் கொடுக்காமல் கடன் எடுப்பதை விட மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. ஏன், ஒருவேளை எமக்கு மவுத் வந்து விடலாம், மரணம் வந்து விடலாம், அங்கே அடகு பொருள் கடன் கொடுத்தவருடைய கையிலே இருக்கும். அவர் அல்லாஹ்வை பயந்தவராக இருந்தால் ஷரியத்து சொல்லக்கூடிய முறையிலே அந்த அடகு பொருளை விற்றுவிட்டு மீதியாக இருக்கக்கூடியவைகளை என்னுடைய வாரிசுதாரர்களுக்கு, என்னுடைய அனந்தரக்காரர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடகு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காண்பித்தார்கள். அவர்களுக்கு பசி ஏற்பட்ட நேரத்திலே ஒரு யகூதியிடத்திலே சென்று இரும்பு கேடயத்தை அங்கே அடகு வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று உணவை பெற்று வந்த சம்பவம் ஹதீஸ்களிலே காணப்படுகின்றது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் கொடுக்கக்கூடியவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய தண்டனைகளை அறிந்த ஒரு மனிதன் கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்க மாட்டான். எனவே அந்த மனிதன் கடனை திருப்பி கொடுப்பான் என்ற நம்பிக்கையிலே நாம் வெறுமனே கொடுத்து விடக் கூடாது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த கடனை பற்றி குர்ஆனிலே கூறும்போது குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயத்தை அல்லாஹ் இந்த கடன் சம்பந்தமாகத்தான் இறக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஆயத்துகளில் மிகப்பெரிய ஆயத்து இந்த கடன் சம்பந்தப்பட்டது. எனவேதான் நாம் கடன் எடுக்கும் போதும் கடன் கொடுக்கும் போதும் அல்லாஹ் குறிப்பிடுவதை போல யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா தடாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மம் ஃபக்துபு வல்யக்துப் பைனக்கும் காதிபும் பில் அதில் வலா யஅப காதிபு அன் யக்துப கமா அல்லமஹுல்லாஹ். அல்லாஹ் கடனினுடைய ஒழுங்கு முறையை குறிப்பிடுகின்றான். கடனை எழுத வேண்டும், எழுத தெரியாதா? எழுதக்கூடிய ஒரு மனிதர் அங்கே மறுப்பு தெரிவிக்காமல் வந்து கடனை எழுத வேண்டும், அங்கே இரண்டு சாட்சிகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இந்த முறையிலே நாம் கடன் கொடுப்போம் என்றால் இந்த காலத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் கடனை எடுத்து விடுகின்றார்கள், அதற்கு பின்னால் ஆளை காணவில்லை, ஆள் மாறிவிடுகின்றார். இங்கே குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கின்றது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஷரியத்து சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். இன்று நாம் எம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், நம்பிக்கை என்ற அடிப்படையிலே எம்முடைய இந்த தென்மாகாணத்திலே பல மக்கள் இந்த கடன் கொடுக்கும் போது நம்பிக்கை அடிப்படையிலே பல லட்சம் ரூபாய்களை கடனாக கொடுத்தார்கள். எமக்கு தெரிந்த எத்தனையோ மக்கள் அங்கே கடனை கொடுத்ததற்கு பின்னால் கடன் எடுத்தவர் அவைகளை செலவழித்து விட்டார் அல்லது லொஸ்டாகி விட்டார். இறுதியாக கடனை கேட்கும் போது நீ எனக்கு கடன் தந்தாயா, நீ எனக்கு கடன் தரவில்லை, அப்படித்தான் தந்திருந்தால் நான் லொஸ்டாகி விட்டேன், என்ன தர முடியாது என்று கூறும் போது அங்கே வழக்குகள் ஆரம்பிக்கின்றன. அங்கே என்ன கூறுகின்றார்கள், இவன் எனக்கு கடன் தந்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று கூறும் போது கடன் கொடுத்தவர் முகம் திருப்பிக் கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய வாழ்க்கையை கடனற்ற வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கடன் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் ஷரியத்து கூறக்கூடிய முறையிலே எம்முடைய கடன்களை நாம் ஒவ்வொருவரும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் எம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மிக நல்ல ஒரு பழக்கமாக இருக்கின்றது. ஏதோ நான் கடன் எடுத்து விட்டேன், கடன் எடுத்ததற்கு பின்னால் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு என்னிடத்திலே வசதி இல்லை, நான் என்ன செய்வது என்று எத்தனையோ மக்கள் இன்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே போன்று சஹாபாக்களுடைய காலங்களிலே சஹாபாக்கள் தேவைக்காக கடன் எடுத்தார்கள், எடுத்ததற்கு பின்னால் யோசித்துக் கொண்டிருந்தார்கள், நான் என்ன செய்வது, இந்த கடனை எவ்வாறு நிறைவேற்றுவது. அங்கே அன்சாரி சஹாபி அவர்கள் பள்ளியிலே கவலையிலே படுத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, கடன் அதிகரித்து விட்டது, சஞ்சலங்கள் மிகைத்து விட்டது, கவலைகள் அதிகரித்து விட்டது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அழகிய துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال இந்த துஆவை ஓதி வாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து உங்களை பாதுகாப்பான் என்று கூறினார்கள். அதற்கு பின்னால் அந்த சஹாபி அவர்களும் அந்த துஆவை ஓதி வந்தார்கள். பின்னாலே அவருடைய கடன்கள் அத்துணையுமே அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்ட வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் சுமையினால் கஷ்டப்படக்கூடியவர்கள் இதற்கு பின்னால் கடன் இல்லாத வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையாக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு இந்த துஆவை இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து ஓதுங்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எம்முடைய கடன்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பான். அத்தோடு கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பொண்டிருக்கின்றது. கடன் எடுத்து விட்டால் அந்த கடனுடைய தொகைகளை எல்லாம் எழுதி எம்முடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லது என்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களுக்கு அவைகளை நாம் காட்டிவிட வேண்டும். ஏன் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த கடன் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நான் அங்கே நரகத்திலே அல்லாஹ்வுடைய அதாபுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனால் தான் பார்க்கின்றோம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட மரணிக்கக்கூடிய நேரத்திலே 70,000 தீனார்கள் கடன்பட்ட நிலைமையிலே தான் அங்கே மரணித்தார்கள். ஆனாலும் கூட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆசைக்கு கடன் எடுத்தவர்கள் அல்ல, ஏழைகளுக்கு உதவுவதற்காக செல்வந்தர்களிடத்திலே எல்லாம் பணத்தை எடுத்து எடுத்து ஏழைகளுக்கு சதகா செய்தவர்கள். அவர்கள் மரணத்திற்கு முன்னால் இந்த கடனை நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அங்கே இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் வசியத்து செய்திருந்தார்கள், நான் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய ஜனாதாவை தொழுவிக்க வேண்டியவர் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ஹக்கம் என்று சொல்லக்கூடியவர் தான், தொழுவிக்க வேண்டும் என்ற வசியத்தை செய்துவிட்டு மரணித்தார்கள். அங்கே இமாமுடைய மரணத்திற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ஹக்கம் என்பவர் அங்கே வரவழைக்கப்படுகின்றார். அவர் அங்கே வந்து குறிப்பிடுகின்றார், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இந்த வசியத்துக்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியும். அவருடைய அக்கவுண்ட் புக்கை கொண்டு வந்து தாங்க. அதை பார்த்து விட்டார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், யார் யாருக்கெல்லாம் இமாம் அவர்கள் கடன் தர இருக்கின்றதோ அத்துணை கடன்களையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே கபருக்கு போகின்றார்கள் கடன் இல்லாத நிலைமையிலே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேவைக்கு கடன் எடுப்போம், முறையுடன் கடன் எடுப்போம், தேவையை சமாளிக்க முடியுமா? அங்கே கடனினுடைய பாபை துறக்க தேவையில்லை, அந்த பாபை மூடிவிட்டு ரப்பிடத்திலே கையேந்தி கஷ்டத்தை சமாளித்துக் கொண்டு எம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டுவோம் என்றால் கடனற்ற வாழ்க்கையே ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக எமக்கு மாறிவிடும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் எடுத்தவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய அந்த முறையிலே அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். கடன் கொடுத்தவர்களுக்கும் கூட ஒரு முறை இருக்கின்றது, அந்த முறை பேணித்தான் அந்த கடன் கொடுத்தவர்களும் நடப்பதுதான் மிகவும் சிறந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் கடன் கொடுத்தவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களை விழித்து கூறுகின்றான், நீங்கள் அறிந்த அறிவாளிகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்தீர்களோ அவருடைய உண்மையான கஷ்ட நிலைமை உங்களுக்கு புரியும் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு சற்று கால அவகாசம் கொடுங்கள், அல்லது உங்களால் முடியும் என்று சொன்னால் அந்த கடனை நீங்கள் சதகாவாக ஆக்கிவிடுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா யாரெல்லாம் கடன்காரர்களுக்கு அவகாசம் கொடுத்து அவைகளை மன்னித்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பதாக ஹதீஸ்களிலே வருகின்றது. எனவே கடன் கொடுத்தவர்கள், கடன் கொடுப்பவர்கள் கூட அந்த கடனை அவர்களுக்காக கஷ்டமான நிலைமையிலே மன்னித்து விடுவது, குறைந்தபட்சம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுப்பது நன்மையை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கடன் எடுக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பலாயிகள் எல்லாம் கடன் கொடுத்தவர்களுக்கு இருக்கின்றது என்பதன் காரணமாக கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். கடன் எடுக்கும் போது எந்த மனிதன் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வே அந்த கடனை நிறைவேற்றி வைக்கின்றான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் வருகின்றது புகாரி ஷரீஃபிலே, மன் அஹத அம்வாலன்னாஸ் யுரீது அதாஹா அத்தல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அன், எந்த மனிதர் ஒரு மனிதரிடத்திலே கடன் எடுக்கின்றார் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இருப்பார் என்றால் அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி வைப்பான். ஒமன் அஹத அம்வாலன்னாஸ் யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ், எந்த மனிதர் அந்த கடனை நிறைவேற்றக்கூடாது இவனுக்கு நான் ஆப்பு வைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் கடன் எடுக்கின்றாரோ அவருடைய கடனை அல்லாஹ் நிறைவேற்ற மாட்டான். அதற்கு மாற்றமாக அவருடைய பொருளாதாரங்களிலே அல்லாஹ் அழிவை உண்டாக்குவதாக ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கடனை விட அடகு முறை என்பது மிகவும் சிறந்தது. அதற்காக இந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஹராமான அடகு முறைகளுக்கு சென்று அங்கே அடகெடுத்து விட்டு குத்துபாவிலே அடகு முறை சிறந்தது என்று எமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நாம் அடகு எடுக்கின்றோம் என்று ஹராத்திலே ஈடுபடாமல் அழகிய முறையிலே, ஹலாலான முறையிலே, ஷரியத்து சொல்லக்கூடிய முறையிலே அந்த அடகு முறைகளை நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்திலேதான் நாம் அங்கே கடன் எடுக்க வேண்டும். அந்த கடனை கூட எடுத்தால் திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த நீயத்துடன் நாம் எடுப்போம் என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா அந்த கடனை எமக்காக அல்லாஹ் நிறைவேற்றுவான். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா எம்முடைய வாழ்க்கையை கடனற்ற ஒரு வாழ்க்கையாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய மாணவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலேயும் முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, கண்ணியத்தையும் கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக. முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக, பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தை உண்டாக்குவாயாக, கல்வி கற்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்துணை மாணவர்களுக்கும் நல்ல எளிமை கொடுப்பாயாக, கல்வியிலே முன்னேற்றத்தை உண்டாக்குவாயாக, சாலிஹான வாலிபர்களாக ஆக்குவாயாக, உன்னை பயப்படக்கூடிய வாலிபர்களாக ஆக்குவாயாக, எங்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவாயாக, அவர்களின் மூலமாக எமக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக, எம்முடைய எல்லா கடன்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக, எம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு சாலிஹான கணவனை தருவாயாக, எம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு சாலிஹான மனைவிமார்களை தருவாயாக, எம்முடைய குடும்பங்களை நாளை மௌத்துக்கு பின்னால் நபிமார்களுடைய குடும்பங்களுடன் வாழ தௌஃபீக் செய்வாயாக, மேலான பிரதோசுடைய சுவர்க்கத்தை தருவாயாக, எம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.